நமஸ்காரம். சமீபத்தில் செய்தித்தாள்களில் மற்றும் ஊடகங்களில் ஒரு விசாரத்தை பற்றி கேட்டு வருகிறோம். பசுவதை கூடுமா கூடாதா? நாம் சாப்பிட வேண்டியது சைவ உணவு வகைகளா அசைவ உணவு வகைகளா? அந்த நாளிலிருந்தே இந்துக்கள் எல்லாம் அசைவ உணவு சாப்பிட்டதாக தெரிகிறதே, இன்று மட்டும் சாப்பிடக்கூடாது என்று ஏன் சொல்லுகிறோம்? இது ஒரு வகையான தப்பிக்கும் வழி, அரசியலாக்கப்படுகிறது என்றெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதனுடைய பிரச்சார பாகத்துக்கு நான் இப்ப வரல. என்ன நடந்திருக்குங்கிறத பத்தி மட்டும் ரெண்டொரு வார்த்தை சொல்றேன். நான்கு யுகங்களில் எல்லா யுகத்துக்கும் ஒரே சட்டம் கிடையாது. அந்தந்த யுகத்துக்கு அந்த மனிதர்களுடைய ஆயுட்காலம், அவர்களுடைய சக்தி, சாமர்த்தியம், ஞானம் இவை எல்லாமே மாறுபட்டு வருகிறது. அவரவருடைய சக்திக்கு தகுந்தால் போல்தான் சாத்திரங்களும் விதிக்கும். ஏற்கனவே கிருதயுகத்தில், திரேதாயுகத்தில் ஒரு சில சமயங்களில் அந்தணர்கள் குல அசைவ உணவு உண்டிருப்பதாக தெரிகிறது. அதை பற்றின குறிப்புகள் இதிகாசங்களில், புராணங்களில் உள்ளன. ஆனால் அது அந்த யுகங்களுக்கு, அவர்களுக்கு ஒரு சில காலங்களில் மட்டும். புரி ஜெகந்நாதத்தில் பகவானை சேவிக்க போறோம். அவருடைய ரத யாத்திரையின் போது அந்த ரதத்தில் இருக்கும்போது மட்டும் அனைவரும் மேலே ஏறலாம், தொட்டு தரிசிக்கலாம். அப்ப தொட்டு தரிசிக்கலாம்னு வச்சதுக்காக அவர் போய் தன்னுடைய ஆஸ்தானத்தில் கர்ப்பகிரகத்தில் எழுந்துள்ளின பிற்பாடு நாம் பாக்கி இருக்கிற 364 நாளும் தொடுவேன் என்று சொல்ல முடியாது. அந்த காலத்துக்கு தன் பக்தர்களுக்காக ஒரு விதிவிலக்கு பெருமாள் கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்கு கிடைச்சது பாக்கியம் நினைச்சிட்டு வந்துடணும். அதே போல இன்ன காலத்தில் இன்னத்துக்காக உண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருந்தால் அதை எப்போதுமாக உண்ணலாம் என்றே சொல்லக்கூடாது. இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்துக்காக பல வீரர்கள் ஆங்கிலேயர்களை கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கெல்லாம் தியாகி பட்டம் தான் கொடுத்துள்ளோம். செய்ய வேண்டியது கண்டிப்பா போற்றத்தகுந்தவர்கள். ஆனால் அவர் ஒரு உயிர்கொலை பண்ணாருங்கிறதுக்காக அது கொலையாகாதே. அது தேசத்துக்காக செய்யப்பட்ட தியாகம், அதற்காக செய்யப்பட்ட போராட்டம். ஆகவே ஒரு பயனுக்காக ஒரு நேரத்தில் ஒருத்தர் செய்த ஒன்றை எல்லா காலத்திலும் எல்லா பயன்களுக்குமாக எல்லாரும் செய்யலாம் என்று அதை ஜெனரலைஸ் பண்ணுவது கூடாது. அதபோல கிருதத்ரேதாயுகங்களில் ஏதோ ஒரு சில காலங்களில் அந்தணர்கள் கூட அசைவம் உண்டிருப்பது தெரிகிறது. ஆனால் அது கலியுகத்தவர்களுக்கு கிடையாது, அசைவம் உண்ணக்கூடாது என்று விசேஷமாய் சிறப்பாகவே சாத்திரங்கள் கூறுகின்றன. இதை பற்றி தர்மபுத்திரர் பீஷ்மரிடத்தில் கேட்கிறார். மகாபாரதத்திலே இருக்கிறது. சைவமா அசைவமானால் அஹிம்சை ரொம்ப முக்கியமான தர்மம், அதனாலே சைவ உணவுகள் தான் உண்ண வேணும், மாம்சம் உண்ணுவது கூடாது என்று பீஷ்மன் மறுத்துடுறார். தர்மபுத்திரனுக்கு என்ன சந்தேகம்? போராட்டம் வீரர்களான க்ஷத்திரியர்களான நாமுமா சாப்பிடக்கூடாது? இது அவருக்கு சந்தேகம். யாரா இருந்தாலும் அவ்வளவுதான், ஜீவகாருண்யம் இருப்பவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு ரொம்ப தெளிவா பீஷ்மர் சொல்லிடுறார். மேல அந்த ஹிம்சிக்கிறதுல இருக்கிற குற்றங்களை எல்லாம் அவர் எடுத்து சொல்லிடுறார். அதனால இப்ப நாம இத பத்தி நிறைய பேசிட்டு இருக்கமே, கலியுகத்துக்கு அசைவம் கிடையாது, கலியுகத்துக்கு சைவ உணவு தான் ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆரோ பலரும் சாப்பிடுகிறார்களேன்னு சொன்னால் பலரும் பலதையும் செய்து கொண்டு வரலாம். அதற்குன்னு அது எல்லாமே சரிதான்னுட்டோ எப்போதும் அப்படி செய்வார்கள்னுட்டோ சொல்றது முடியாது. அது ஏன் அப்ப இருக்கிற அந்த யுகத்தவர்கள் மட்டும் சாப்பிடலாம், இந்த கலியுகத்துல சாப்பிடக்கூடாதா என்று கேட்டால், கிறித்த யுகத்தவர்களுக்கு ஆயுட்காலம் அதிகம், 40,000 வருஷம் 60,000 வருஷம். அவர்களுக்கு இருந்த சக்திக்கு என்ன காரியம் பண்ணாலும் பிராயச்சித்தம் பரிகாரம் தேட முடியும். ஆனா கலியுகத்துல நாம வாழறதே 80 வயசு, எந்தெந்த குற்றத்துக்கு எந்தெந்த பிராயச்சித்தம்னே நமக்கு தெரியாது. 1,00,000 காயத்ரி பண்ணுனா பண்ணிட முடியுமா, இல்ல ஒரு 18 நாள் உபவாசம் இரு ஒருவேளை சாப்பிடுனா சாப்பிட முடியுமா? பிராயச்சித்தமே இப்ப நம்மால பண்ண முடியல. அப்ப ஒரு குற்றத்தை பண்ணி அதுக்கு பிராயச்சித்தமும் தேடிட முடிஞ்சால் பண்ணலாம். பிராயச்சித்தமே தேட முடியாதுன்னா அந்த செயலையே தவிர்ப்பதுதான் ஆகக்கூடிய விஷயம். அதனால்தான் கலியுகத்தவர்களுக்கு இது வேண்டவே வேண்டாம், என இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ இவர்களால பண்ண முடியாதுன்னு வச்சுடுறார்கள். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, ஒருத்தருக்கு கேல் பிளாடர் பித்தப்பை அகற்றப்பட்டு விட்டது, அப்ப அந்த பித்த நீர் சுரக்காது. அப்படின்னா அதற்குண்டான என்னென்ன பண்றாங்களோ அதை அவர் சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தா தானே அவரால் ஆரோக்கியமா இருக்க முடியும். டாக்டர் எழுதி கொடுத்துடுறார், இன்னது கூடாது, என்ன பித்தப்பை ரிமூவ் பண்ணிட்டோம் வேண்டான்னுட்டார். அப்ப அவர் அப்படி இருக்கணும், இப்ப எனக்கு பித்தப்பை இருக்கு, நான் நன்னதான் சாப்பிடுறேன், இதை போல பலரும் சாப்பிடுறோம். இப்ப பித்தப்பை அகற்றப்பட்டவர் வேணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அதென்ன அவர் மட்டும் என்ன சாப்பிடுறார் மத்ததெல்லாம் சாப்பிடுறார் என்ன கூடாதுங்கிற நிலையினால், என்ன சாப்பிட்டால் ஜெரித்து கொள்ளக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இல்லை, அப்ப அவர் சாப்பிடுறதே தவிர்த்து தான் தீர வேண்டும். அதே போல என்னென்னல்லதெல்லாம் கிருத்தத்ரேதாயுகத்துல நடந்ததோ அதெல்லாத்தையும் இப்ப நாம பண்ணணும்னால் அதுக்கு மாற்று மருந்து பிராயச்சித்தம் நம்மிடத்தில் இல்லை, தெரியவும் தெரியாது சக்தியும் இல்லை. ஆகவே அந்த செயலையே தவிர்த்து தான் ஆக வேண்டும். அந்த காலம் இந்த காலம் கிருத்தயுகத்துக்கும் கலியுகத்துக்கும் சட்ட திட்டங்கள் மாறுபடும், என மனிதனே மாறுபட்டு விட்டபடியால் இந்த உண்மையை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இதோட கூட இன்னொரு கேள்வி வரும், அப்போ கோழி முட்டை போடுறதே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றமே, இப்போ அது எந்த சம்பிரதாயத்திலயா இருக்கட்டும் கொஞ்சம் ஆச்சார காலம் இருந்தா முட்டை சாப்பிடக்கூடாதுன்னால் அதுக்கு ஏன் கஷ்டம், இப்போ சாப்பிடலாமே? இல்ல, அது சாப்பிடக்கூடாது. ஏனெனில் அந்த முட்டையை சாப்பிடாத விட்டால் அது தனியா ஒரு கோழி குஞ்சாயிருக்கும் இல்லையோ, அதனால கூடாது. சரி, மாடு பால் கொடுக்கறதே அதுவும் மாட்டுநட்டே இருந்து வருது, அதையும் சாப்பிடக்கூடாது இல்லையா? ஏன்னா பால் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவா இருக்கா? மாட்டை துன்புறுத்தியோ ஊசி போட்டோ அதை நகராம வச்சோ தீனிய போடாமலோ இப்படி எல்லாம் பால் கறந்தா அதுவும் மாட்டுக்கு செய்யும் குற்றம்தான், அப்படிப்பட்ட பாலும் தள்ளத்தக்கது தான். ஆனா அப்படி சொல்லல வேதம். மாட்டை பேணி பாதுகாத்து கோமாதாவா பூஜை பண்ணி கண்ணுக்குட்டிக்கு ஊட்டிட்டு பாக்கி இருக்கிற பாலை நான் எடுத்து அப்படித்தான் சாப்பிடணும் அது சொல்லியிருக்கு. அதனாலே உயிருள்ள பிராணிகளை ஹிம்சிக்க கூடாது அப்படின்னு ஆன்மீகத்துல சொன்னால், அப்ப செடி கொடிகளை கூட தான் சாப்பிடக்கூடாது, ஓர் உயிர் இருக்கு இல்லையானால் அதுகளுக்கு வலி தெரியாது. அப்ப பால் கூட தான் சாப்பிடக்கூடாதுன்னால் மாடு பாலை கொடுக்கலன்னா மடி கட்டி போய் வலிக்க ஆரம்பிச்சிடும், ஆசையா கொடுக்கறதான் வாங்கிக்கிறோம். சரி, அப்ப கோழி கொடுக்கறதே சாப்பிடக்கூடாதுனால் கோழி அதை நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அது குஞ்சு பொறிக்காது, அதை மாற்றி தான் சாப்பிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொன்னுத்துக்குமே விஷயம் இருக்கு. பட்டு உடுத்தி கொள்ளுகிறீர்களே அது கூடுமானால், நிஜமா இந்த மாதிரி கொன்னு வர்ற பட்டை நாம உடுத்திக்க கூடாது. பட்டு பூச்சியை கொன்று அதென்ன எடுக்கிறோமோ இல்லையோ, அது கொல்லாமலே அது தானா போகிறச்சே எடுக்கிறது உண்டு. அது கமர்ஷியலி நாட் ஃபீசிபிள், ரொம்ப பணம் ஜாஸ்தியா போடும். ஆனா அதை போல பட்டு இன்னும் பண்றவா இருக்கா? அப்படிப்பட்ட பட்டை உடுத்தி கொள்ளலாம். நீங்க யோசிக்க வேண்டியது, இது இத்தனையுமே வெகு காலமா கேள்விகள் கேட்கப்பட்டு பதில்கள் உள்ளன. நீங்க நிதானமா ஆராய்ச்சி பார்த்தீங்கனால் பலகாலமா சொல்லிட்டு வர்றது சரிதான் உங்களுக்கும் புரியும். செய்வோம், ஆராய்ந்து பார்க்கவும். ஒரு முக்கிய அறிவிப்பு, என் பணி ஆய்வு படிவம் ஒரு சர்வே ஃபார்ம் உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தடங்கள் இல்லாமல் இந்த சிறு உரைகள் உங்களுக்கு வந்து கொண்டிருப்பதற்கு இந்த படிவத்தை பூர்த்தி செய்து நீங்கள் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதனால் அதில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் கிளிக் செய்து அந்த ஃபார்மை பார்த்து அதில் எளிய கேள்விகள் கேட்டுள்ளோம். அந்த கேள்விகளுக்கு அவசியம் உங்கள் பதிலை எதிர்பார்க்கிறேன். இந்த எண்பணி தொடங்கப்பட்டதே நாம் அனைவரும் சேர்ந்து கண்டிப்பா சில சிறிய கைங்கரியங்களை பண்ண வேணுங்கிறதுக்காக அதனுடைய முதல் படியாகத்தான் இந்த ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதனால கண்டிப்பா அனைவரும் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டுகிறேன்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.